இந்த காலை நேரத்திலும் ஒரு மூன்றாவது நபரை குறித்து நாம் சிந்திக்க போறோம். தேர்ட் பர்சன். பல நேரத்திலே தேர்ட் பர்சன் அப்படின்வோம், தேர்ட் பர்சனாவே அவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஒரு தேர்ட் பர்சன்ட் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறான் அப்படின்வாங்க. இல்லையா, நம்ம சொல்றது கேட்க மாட்டேன், தேர்ட் பர்சன் சொல்றதெல்லாம் கேட்டுருக்கிறான் அப்படின்வாங்க. தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர். கர்த்தருக்கு சுத்தமான இன்னைக்கு சாயங்காலத்தில் ஃபோர்த் பர்சன் சொல்ல போறேன், நாலாவது நபரையும் சொல்லுவேன் சாயங்காலம். அந்த நாலாவது நபர் யாருன்னு அப்புறம் பார்த்துங்க. மூன்றாவது நபர் நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே இந்த தேர்ட் பர்சன் அப்படி சொல்றது ஒரு அந்நியராய் காணப்படுகிற நபரை நம்ம சொல்லுவோம். அவெல்லாம் ஒரு தேர்ட் பர்சன், நான் சொல்றது கேளு, தேர்ட் பர்சன் சொல்றது கேட்காத அப்படின்னு. அப்ப அந்த மூன்றாவது நபர் என்பது நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபரை சொல்லுவோம். பைபிள்ல நேற்று தினத்தில் இதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது இந்த உள்ளத்துல கர்த்தர் அப்படி ஒரு தேர்ட் பர்சனை காமிச்சார். நம்ம தேர்ட் பர்சனை வச்சிருக்கிற ஒரு நபரை வேதத்திலே நான் சின்ன ஒரு ஓமையை மூலமாக கர்த்தர் எனக்கு காண்பித்தார். பைபிளில் இருக்கிற எத்தனையோ ஓமைகள், கிட்டத்தட்ட 39 ஓமைகள் இருக்கிறது. அந்த ஓமைகளிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓமை என்னவென்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11-32 வசனங்களில் உள்ள ஒரு ஓமை. அதாவது நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஓமை என்னன்னா கெட்டகுமாரன் ஓமை. கெட்டகுமாரன் ஓமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இத கெட்டகுமாரன் ஓமை என்பது யார் இந்த பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த கெட்டகுமாரன் ஓமைன்னு பாத்தீங்கன்னா யார் இத பேர் வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா சில நம்ம தமிழ் பைபிள்ல வந்து டாபிக்ஸ் போடுறது கிடையாது, சில ஆங்கில வேத ஆகமத்தில் டாபிக்ஸ் இருக்கும். அதுல பார்க்கும்போது இந்த ப்ராடிகல் சன் அப்படின்னு வரும், ப்ராடிகல் சன் கெட்டகுமாரன். இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யாரையுமே அவர் கெட்டகுமாரன் அவர் சொல்லல. இயேசு கிறிஸ்து வாயினால சொன்னாரா கெட்டகுமாரன்னு? மூத்த குமாரன் இளைய குமாரன் தான் சொன்னாரே தவிர கெட்டகுமாரன் நல்ல குமாரன் இயேசு கிறிஸ்து தான் வாயினால கெட்டகுமாரன் சொல்லவே இல்லை. அவர் மூத்த குமாரன் இளைய குமாரன் தான் சொன்னார். கெட்டகுமாரன் நம்மளா வச்சுக்கிட்ட பேர், இது நம்மளே இதை வச்சுட்டு அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டோம். இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே அப்படி சொல்லல. டைட்டில் கொடுக்கும்பொழுது சில நேரம் ஆங்கில வேதாங்கமதி கொடுக்கிறவர்கள் அப்படி கொடுத்துட்டாங்களே தவிர இயேசு கிறிஸ்து தன் வாயினால் அப்படி சொல்லவில்லை. இதுல மூன்று கேரக்டர் இருக்குது ஓமையில. ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற கெட்டகுமாரன், அவர் தான் ஹீரோ. கெட்டகுமாரன் தான் நமக்கு அந்த ஓமையில ஹீரோ. யாரு? இளையகுமாரன். அவர் தான் நமக்கு ஹீரோ. ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சிருக்கிற அடுத்த ஒரு நபர் மூத்த குமாரன். இதுல சிலர் கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் ஆராயிறவங்க அதில் ஒரு டிபேட் பண்ணுவாங்க. சாதாரணமா இருக்கிறவங்க வந்து எடுத்த உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, இளைய குமாரன் கெட்ட குமாரன் அதுல மறுபேச்சு கிடையாது. கொஞ்ச வேதத்தை யோசிக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க, அவன் கிடையாது மூத்தவன் தான் கெட்டவன் அப்படின்வாங்க. மூத்தவன் வீட்டை விட்டு வெளியில கடைசியில வந்து கவிச்சிட்டு போயிட்டான், அவன் கெட்டவன் அப்படின்வாங்க. ஆனா யாருமே இந்த தகப்பனை ரொம்ப யோசிக்கிறதே கிடையாது. இந்த ரெண்டு பேரை தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எவன் ரொம்ப மோசமானவனோ அவனுக்கு ஃபுல் ஃபோக்கஸ், இன்னும் கொஞ்சம் மோசமானவன் கொஞ்சம் குறைவா மோசமானவனு செகண்ட் போக்கஸ் கொடுக்கிறோம். ஆனால் தகப்பனை யாருமே நோக்கி பார்க்கறது கிடையாது. அவரை குறித்து யாருமே ரொம்ப இந்த ஓமையில பார்க்கும்போது அவரை யாருமே யோசிக்கிறது இல்லை. அவரை சாதாரண விட்டுறோம். அவர் தான் இன்னைக்கு நான் சொல்ற தேர்ட் பர்சன். அவர் ஒரு தேர்ட் பர்சனாவே விட்டுறோம். எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது மோசமானவர் ரொம்ப போக்கஸ் பண்ணப்படுறாங்க. இன்னைக்கு சினிமாவில் கூட பாத்தீங்கன்னா மோசமான காரியம் செய்கிறவன் ஹீரோவா தான் காட்டப்படுவான். இல்லையா, கொலை பண்றவன் ஹீரோவா காட்டப்படுவான், சிகரெட் அப்படி போட்டு பிடிக்கிறவன் ஹீரோவா காட்டப்படுவான். இல்ல, அவன் ஹீரோ. அப்போ மோசமானவன் ஹீரோ. ஆனால் வேதத்தில் நீங்க என்னைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ் வேதத்தில் இருக்கிறதை நம்ம தேடி பார்த்து அதை நம்ம கவனிக்கணும். அதை கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஓமையை மட்டும் தான் பார்க்க போறோம். இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகள் இருந்து எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். கெட்டகுமாரன் கதை தெரியாத நபர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த ஓமையை சற்று வித்தியாசமான விதத்தில் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாம் இப்ப கவனிக்க வேண்டும். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது நம்ம இதை வாசிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். இதுல ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள். இது ஒரு புதுசா வந்தவங்களுக்காக நான் ஜஸ்ட் கதை சொல்லிடுறேன். தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ரொம்ப சன்மார்க்கமானவன், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்காக கவனிக்கிற ஒரு நல்ல சன்மார்க்கன். இளைய குமாரன் ஆடம்பர பிரியன். இவன் என்ன செய்கிறான், தன் தகப்பனிடத்திலே ஆஸ்தியை கேட்டு வாங்கி அதை எடுத்துக்கொண்டு தூரதேசத்திற்கு சென்று தன் மனம் போன போக்கிலே செலவழித்து தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அடித்து விடுகிறான். பின்பு அந்த தேசத்தில் அவன் போயிருந்த அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. அப்ப அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை வந்தவுடனே அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு குடியானவன், ஒரு விவசாயியின் இடத்திலே போய் இவன் ஒட்டி கொள்ளுகிறான். அப்படி இருக்கும்பொழுது அந்த விவசாயி பரிதாபப்பட்டு அவன் வேலை கொடுக்கல, இவன் போய் கெஞ்சி சேர்ந்துகிட்டான். அதன் பிறகு அந்த விவசாயி பார்த்து போனா போதும் என்று சொல்லி வேஸ்ட சும்மா சாப்பாடு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு சின்ன வேலை கொடுத்து அதற்கு சாப்பாடு கொடுப்போம் என்று சொல்லி அவன் நினைச்சு செய்கிறான். என்கிட்ட இருக்கிற பன்றிகளை எல்லாம் போய் மேய் என்று பன்றி மேய்க்கிற வேலையை கொடுத்தான். விவசாயத்தின் கூட அவன் அவனை சேர்த்துக்கல, பன்றி மேய்க்கிற வேலையை தான் அவனுக்கு கொடுத்தான். ஏன்னா அவன் குடியானவன் சொல்லப்பட்டு விவசாயி அவன், அந்த விவசாயத்தில் அவனை வைத்துக் கொள்ளாமல் பன்றி மேய்க்கிற வேலை கொடுத்தான். கொடுத்து பன்றி மேய்க்க வச்சான். ஆனால் பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிட கூட இவனுக்கு சாப்பிடறதுக்கு இவன் வேலை வேலைக்கு கொடுக்கல. இவன் ரொம்ப நிலைமை, அந்த தவிடு கிடைச்சா கூட சாப்பிடல நினைப்பான். ஆனா அது கூட இவனுக்கு கிடைக்காத அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு பன்றியை விட மோசமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். கடைசியில அவன் யோசிக்கிறான், ஐயோ என் தகப்பன் எவ்வளவு பெரிய பணக்காரன், அவருடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க எல்லாமே எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி எவ்வளவு வசதியா இருக்கிறாங்க, கடைசி நான் இந்த நிலைமையில் இருக்கிறனே அப்படின்றத உணர்ந்து அவன் திரும்பி வருகிறான். திரும்பி அவன் வரும்பொழுது தூரத்திலே தகப்பன் அதை பார்க்கிறான். பார்த்து அவன் வருகிறதை பார்த்து ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டி பிடித்து அவனை வீட்டுக்குள் கூட்டி சென்று அவனுக்கு நல்ல உடை கொடுத்து நல்ல இவனை மோதிரம் எல்லாம் கொடுத்து பாதரட்சைகளை கொடுத்து வீட்டில் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறான். வீட்டில் கொடுத்த கந்தை அடித்து இவனுக்காக நல்ல விருந்து பண்ணுவோம், என் மகன் காணாமல் போனா திரும்பி கிடைத்தான் என்று சொல்லி சந்தோஷப்படுவான். அப்பொழுது மூத்த மகன் வயல் வெளியில வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கொண்டாட்டமா இருக்குது, ஒரே ஃபெஸ்டிவல் மூட் அங்க வீட்டில் இருக்குது. என்னன்னு வேலைக்காரை பார்த்து கேட்பாங்க, என்ன வீட்டில் என்ன நடக்குது, உன்னுடைய இளையகுமாரன் அவர் வந்துட்டு தம்பி வந்துட்டாரு, அதனாலதான் இவனுக்கு உடனே கோபம் வந்துடும். தன் தகப்பனை பார்த்து கேட்பாப்பா, இவ்வளவு காலம் நாங்க கூடவே இருந்தேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு சின்ன ஆடு கூட கொடுக்கல, ஆனா இவனுக்கு கொடுத்த கன்றை கொடுத்தீங்க எனக்கு. ஆனா தகப்பன் சொல்லுவான், மகனே நீ எப்பவுமே என் கூட இருக்கிற, எல்லாமே உன்னுடைய இதுதான். இவன் காணாமல் போனான், இவன் திரும்பவும் கிடைக்க கண்டுபிடிக்கப்பட்டான், நாம் எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டுமே என்று சொல்லி தகப்பன் சொல்லுவான். அதோட தோமை முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டியது இந்த தகப்பன். இந்த தகப்பனை நம்ம பல நேரத்தில் நெக்லெக்ட் பண்றோம். இவர் தான் நமக்கு ஒரு முன்னோடியான ஒரு நபர். இந்த தகப்பன் யாரை குறிக்கிறது என்றால் நம்முடைய பரமபிதாவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஓமையிலே இந்த தகப்பன் நம்முடைய பரமபிதாவை குறிக்கிறது. இந்த மூத்த குமாரனும் இளைய குமாரனும் இந்த ரெண்டு பேர்ல யார் நல்லவன் கெட்டவன்றது இப்ப பேச்சு வேண்டாம். இந்த குமாரர்கள் நம்மை குறிக்கிறது. புரிதல், ஒரே வார்த்தையில் சொல்லும்போது ரெண்டு குமாரர்களும் நம்மை குறிக்கிறது. இந்த தகப்பன் நம்முடைய பரமபிதாவை குறிக்கிறது. இந்த பரமபிதா, இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு அன்பின் மனுஷன், அன்பின் ரூபம், இரக்கத்தின் ரூபம், நீடிய பொறுமையுள்ள ஒரு மனுஷன், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உள்ளவன், இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை உடைய ஒரு தகப்பனாக இந்த தகப்பன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது இவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு கோணத்தில் இருக்கிறாங்க. ஒருவன் சன்மார்க்கன், ஒருவன் துன்மார்க்கன். பிள்ளைகள் ரெண்டு வகை, ஒன்று சன்மார்க்கன், ஒருத்தன் துன்மார்க்கன். ஆனால் தகப்பனோ மிகவும் நல்லவர், அவரிடத்தில் எந்த குறையும் கிடையாது, எந்த தவறான காரியம் கிடையாது, மிகவும் நல்ல ஒரு தகப்பன். இப்படிப்பட்ட நல்ல தகப்பனுக்கு இந்த உலகத்தில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிற, ஒரு கூட்டம் சன்மார்க்கர், ஒரு கூட்டம் துன்மார்க்கர். இப்படித்தான் மனுஷர்கள் ரெண்டு வகைப்படுகிறார்கள். ஒருவர் தங்களுடைய சன்மார்க்கத்தை நம்பி, நான் சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, குடிச்சது கிடையாது, திருடினது கிடையாது, மற்றவருடைய பொருள் அபகரிச்சது கிடையாது, யாருக்கு அநியாயம் செஞ்சது கிடையாது, யாருக்கு எந்த தீங்கு நினைச்சது கூட கிடையாது, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற சன்மார்க்கன். இன்னொருவன் மனம் போன போக்கிலே தம் மனசு என்ன சொல்றதோ அது எல்லாத்தையும் இஷ்டம் போல செய்கிறதான வாழ்கிற வாழ்க்கையுடைய துன்மார்க்கர். இந்த ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களாகி நம்மை குறிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தகப்பனிடத்தில் இந்த இளைய குமாரன் முதலாவது வருகிறான். இப்ப நம்ம வந்து பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளணும். தகப்பனிடத்தில் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதைத்தான் சொல்ல போறேன். நம்முடைய பரம தகப்பனிடத்தில் பிள்ளைகளாகி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு கோணத்தில் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருமே அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஒருவன் மனம் போன போக்கில எடுத்து செய்கிற ஒரு நபர், இன்னொருவர் தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற ஒரு நபர். ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு விதமான நபர்களா இருந்தாலும் ரெண்டு பேருமே அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் தான். இன்னைக்கு சொல்றேன், இங்க இருக்கிற நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில் ஒரு கேட்டகரி ஆளாக நீங்க இருப்பீங்க. ஒன்று, என்ன வேணா செய்யறதுக்கு மனசு இருக்கும். இன்னொன்னு, மனசாட்சிக்கு வந்து சரி நம்ம இப்படி செய்யக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, இப்படி வாழக்கூடாது என்று மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிற ஒரு நபராய் நீங்க இருக்கலாம். சமுதாயத்திலே சூழ்நிலைகளிலே ஒரு நல்ல நபர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நபராய் நீங்க இருக்கலாம். ரெண்டு பேருமே ஆனால் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். இப்பொழுது இந்த இளைய குமாரன் செஞ்சதை மட்டும் ஃபர்ஸ்ட் கவனிக்கலாம். 11 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான்.
அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகள் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான்.
அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்.
சில நாளைக்கு பின்பு
இளைய மகன்
எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு
தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த இரண்டு குமாரர்கள் இருக்கிறார்கள். இந்த இளைய குமாரன் ஒரு நாள் தகப்பனிடத்தில் கேட்கிறான், எங்கள் ஆஸ்திகளை எனக்கு வர வேண்டிய பங்கை நீர் பிரித்து கொடும் என்று கேட்கிறான். உடனே தகப்பனும் அதை பிரித்து கொடுக்கிறான். இளையகுமாரன் அதை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போயிட்டானா, ஃபாரின் கண்ட்ரிக்கே போயிட்டான். அந்த காலத்திலே ஃபாரின் போயிருக்கிறான் பாருங்க, வாங்கிட்டு ஃபாரின் போயிட்டான். போய் அங்கே இருந்து துன்மார்க்கமாய் தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த நாட்களிலேயே பாவம் செய்யறதுக்கு ஃபாரின் போயிருக்கிறான். இந்த நாட்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்றாங்க, நான் இந்த நாட்டுக்கு போனேன் இருக்கு குடிக்கிறதுக்கு, இந்த நாட்டுக்கு போன இதுக்கு, பாவம் செய்வதற்காகவே ஃபாரின் போற ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். இந்த இளைய குமாரன் இப்படித்தான், இவன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டானான். இந்த தகப்பனை முதலாவது அவன் நினைச்சு பார்க்கணும். இந்த தகப்பனிடத்தில் அவன் எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் பார்க்கல. இந்த தகப்பன் ஒரு அன்புள்ள தகப்பன், பிள்ளைகள் விரும்பி கேட்கிறதை செய்கிற ஒரு தகப்பன். இது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது இல்லையா. ஏதோ அப்பா எனக்கு இது வேணும், இந்த பொருள் வேணும், எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும்னா அதை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் இவன் ஆஸ்தியை பிரித்து கொடுன்னு கேட்கறான், அதை கொடுத்துட்டான். உடனே எந்த தகப்பனாவது செய்வானா இவ்வளவு சீக்கிரத்துல? செய்ய மாட்டாங்க, புரியுதா? ஏதோ ஒரு பொருளை வந்து கேட்டு வாங்குறதே பெரிய விஷயம், ஆனால் ஆஸ்தியவே பிரிச்சு கொடுன்றான். உடனே கேட்ட உடனே பிரிச்சு கொடுத்துட்டான். இந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் மனம் நோகக்கூடாது என்கிறதுல கவனமா இருக்கிறவர். இந்த தகப்பன் இந்த பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறவன். இந்த பிள்ளைகள் மனம் நோகக்கூடாது, அவள் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர். அதிகமான அன்பு கூறுகிற ஒரு நல்ல தகப்பன். இந்த தகப்பனை இந்த இளைய குமாரன் கம்பல் பண்றான், எனக்கு எனக்கு வர வேண்டிய ஆஸ்திகளை நீ தார். கேட்ட உடனே கொடுத்துட்டான். அதை வாங்கி கொண்ட உடனே இவ்வளவு நல்ல ஒரு அன்புள்ள தகப்பனை எல்லாத்தையும் விட்டுட்டு நேர ஃபாரின் போயிட்டான். தூர தேசத்துக்கு போனான், பக்கத்தில் இருக்கிற தேசத்துக்கு கூட போல, தூரத்தில் இருக்கிற தேசத்துக்கு போயிட்டான். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய தகப்பன் மிகவும் அன்புள்ளவர். நம்முடைய மனம் நோகக்கூடாது என்று நினைக்கிறவர், நம்ம கேட்கிறதை நமக்கு செய்கிறவர், நம்மை ஒவ்வொரு நாடு நம்மை நினைக்கிறவர். இந்த தகப்பனுடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும்னா, அவன் திரும்பி வரும்பொழுது இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சாலும் புரியும். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகினான்.
ஐயோ, மனசே உருகிடுச்சு, கதறிக்கொண்டு ஓடி இருக்கிறான். மனது உருக்கம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்த உடனே கதறிக்கொண்டு ஓடுகிறான். மனதுருகி
ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.
இந்த ஒரு வார்த்தை போதும், வசனம் போதும். தகப்பன் எப்படிப்பட்டவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மகன் வீட்டை விட்டு போகும்பொழுது நல்ல கொடுத்தவனா போயிருக்கிறான். நல்ல வசதியான ஒரு வீட்டில் வாழ்ந்தவன், நல்ல கொடுத்து நல்ல நிலைமையில நல்ல டிரெஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பான். இவன் போய் ஒரு நீண்ட காலம் ஆகிவிட்டது. ஆஸ்தி ஃபுல்லா செலவழிச்சிருக்கிறான். ஆஸ்தி செலவழிக்கிறதுக்கு கொஞ்ச காலம் ஆயிருக்கும். அந்த காலம் முடிஞ்ச பிறகு அவன் இருந்த தேசத்தில் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்திலே அவன் கஷ்டப்பட்ட காலம், ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டு வாழ்ந்த காலம் கொஞ்சம் இருக்கும். அதன் பிறகு அந்த பஞ்சத்திலே அவன் மாட்டிக்கொண்டதான அடுத்த காலம். கொஞ்சம் பஞ்சம் இருக்கும்போது எதை கொஞ்சம் யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க. அடுத்த லெவல் போனது அதிக பஞ்சம். அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. இவன் வீட்டிலே செல்லமாய் வாழ்ந்தவன், இவனுக்கு உடம்பு வளைஞ்சு வேலை செய்யவும் வராது. இப்படி இருக்கிறவன் கொஞ்ச நாள் அப்படி ஏதாவது டார்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான். கடைசியில் ஒரு கட்டத்தில் வேற வழியே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எங்கேயாவது போய் வேலை கேட்டிருப்பான். உங்களுக்கு என்ன வேலை செய்ய தெரியும்? ஆடு மேய்க்க தெரியுமா? மேய்க்க தெரியாது. மாடு மேய்க்க தெரியுமா? மேய்க்க தெரியாது. வயல உழ தெரியுமா? உழ தெரியாது. நாத்து நட தெரியுமா? தெரியாது. அறுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. சரி, துரத்தி இருப்பான். இவன் சொன்னா, இல்ல நீங்க எனக்கு மூணு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும், நீங்க என்ன சொன்னாலும் ஏதாவது நான் செய்யறேன், ஏதாவது செய்யணும், எனக்கு மூணு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும். ஒன்னு இல்ல போப்பான்னு இருப்பான். இல்ல எனக்கு ஒண்ணுமே வேணாங்க, எனக்கு சாப்பாடு கூட இல்லாம நான் கஷ்டப்படுறேன், சாப்பாடு மட்டும் எனக்கு கொடுங்க போதும். இவன் போய் அந்த குடியானவனிடத்தில் ஒட்டி கொண்டான். ரொம்ப பரிதாப நடனம். அப்போ அவ்வளவு மோசமானவன், அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போச்சு, முகத்தில் இருக்கிற அழகெல்லாம் போச்சு, களையெல்லாம் போச்சு, மெலிஞ்சு போயிருப்பான். ஏன்னா சாப்பாடு இல்லாம நிறைய நாள் பட்டினி கிடந்திருக்கிறான். அப்ப பந்தி மேய்க்கிற வேலை மட்டும் கொடுத்து சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனால் பல நேரத்தில் இவனுக்கு சாப்பாடு கூட சரியா கொடுக்கறது இல்ல. பந்திக்கு கூட மூணு வேலைக்கு அதுக்கு கூட நிறைய சாப்பாடு கொடுத்திருக்கான், தவிடு கொடுத்திருக்கிறான். இவனுக்கு அந்த தவிடு கூட கொடுக்கல. அப்ப பந்திக்கு கிடைக்கும் தவிடு ஆகியும் தனக்கு கிடைக்கும் அதை வச்சு தன் பசி ஆயிட்டலாம் என்று நினைக்கிறான். அதை கூட அந்த குடியானவன் கொடுக்கலையா? உனக்கு இஷ்டம் தான், வேலை செய், மூணு வேலை சாப்பாடு ரெண்டு வேலை ஆக்கியிருப்பான் இல்லையா? நிலைமை யோசிச்சு பாருங்க. மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை வாங்கியிருப்பான், மூணாவது வேளை அவனுக்கு சாப்பாடு இல்ல, அந்த வேளைக்கு தான் என்ன செய்யறான்? அந்த தவிட்டுக்கு போறான். மூணு வேளை சாப்பாடு போடுந்தான்னு வச்சுக்கோங்க, தவிட்டு சாப்பிடறத நினைச்சிருப்பானா? அதை யோசிக்கணும். மூன்று வேளை அந்த குடிவாயனவன் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அந்த வேலைக்காக மூணு வேளை சாப்பாடு கொடுத்திருந்தான். அவன் தவிட்டை நினைச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பந்திக்கு கொடுக்கும் தவிட்டு நாகிலும் தன் பசி ஆத்த மனதாக இருந்தான்னு என்ன தெரியுதா? மூணு வேளை சாப்பாடு கூட அவனுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். ஒருவேளை சாப்பாடு கொடுத்து போ, பகலெல்லாம் மேய்ச்சிட்டு வா, ராத்திரி மட்டும் சாப்பாடு கொடுக்குன்னு வச்சிருப்பான். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. இது என்ன தெரியுதுன்னா, இந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டதுனால நிச்சயமாய் அவன் உருவழிந்து போயிருப்பான். கேவலமாயிருப்பான். இந்த நிலைமையிலே ஒரு நீண்ட காலம் போயிடுச்சு. இந்த தகப்பனுக்கு இவன் எப்ப வரான்னு தெரியாது. ஆனால் இந்த தகப்பன் தன் பிள்ளை போனதிலிருந்து எப்ப திரும்பி வருவான், எப்ப திரும்பி வருவான், எப்ப திரும்பி வருவான்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு வந்துட மாட்டானா, இன்னைக்கு வந்துட மாட்டானா, அப்படி காத்துட்டதுனாலதான் தூரத்தில் வரும்பொழுது யார் பார்த்தாங்களா, தகப்பன் தான் அவனை பார்த்தானா. தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அப்படிதான் போட்டிருக்க, தகப்பன் தான் கண்டான். நியாயமான விதத்தில் இவன் தான் முதலாவது தகப்பன் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய லெவல் இருந்தான். இவன் அடையாளமே தெரியாத அளவுக்கு மோசமான நிலைமையில வந்துட்டு இருக்கிறான். இவனை பார்த்தோன்னு அடையாளமே சொல்ல முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டது யாருன்னா தகப்பன் தான். தூரத்தில் அவன் வரும்பொழுதே கண்டானான். அப்ப எந்த அளவுக்கு இந்த தகப்பன் அவனுக்காகவே எதிர்நோக்கி பார்த்துட்டே இருக்கிறான், எப்ப வருவான், எப்ப வருவான், எப்ப வருவான்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளிலும் அவனுடைய கவனம் எல்லாம் அதன் மேலேயே இருக்குது. அவனுடைய கவனம் எல்லாம் அவன் மேலேயே இருக்குது, பார்த்துட்டே இருக்கிறான், எப்ப வருவான், ஏன் வரல, 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 இன்னைக்காவது வந்துட மாட்டானா, காத்துட்டு இருக்கான். அப்படி அவன் காத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை தூரத்தில் வரும்பொழுதை கண்டான். ஓடிப்பான மனசு உருகுனானா, மனசு உருகுனான சாதன வார்த்தை கிடையாது, மனது உருகுனா அது மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகுதுன்னா கதறி அழுகிற ஒரு அனுபவம், அது இருதயம் உடைஞ்சு அழுகிற ஒரு அனுபவம். இருதயம் உடைஞ்சு அழுகிற அனுபவத்தோடு ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், அவனை விட்டு எப்படித்தான் இவனுக்கு பிரிந்து இவ்வளவு நாட்கள் தூரம் போக மனசு வந்ததோ தெரியல. இவ்வளவு நல்ல தகப்பனை அவரோடு இருக்கிற உறவை துண்டித்துக் கொண்டு இந்த பணத்தை துன்மார்க்கமாய் செலவழிக்கிறதற்காக எப்படித்தான் இவனுக்கு இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை பிரிந்து தூரம் போகிறதுக்கு மனசு வந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட நல்ல தகப்பனை விட்டு பிரிந்து தூரமாய் வாழ்கிறதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படித்தான் மனசு வருதுன்னு தெரியல. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பனை விட்டு அவரோடு இருக்கிற உறவை தூண்டித்துக் கொண்டு தூரமாய் வாழ்கிறதற்கு எப்படித்தான் மனது வருகிறது என்று தெரியவில்லை. ஒன்று சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை கத்தரி விட்டு கொஞ்சம் விலகினாலும் நமக்கு அது பெருசா தெரியல. ஆனா கத்தருடைய இருதயம் அது தாங்கிக் கொள்ளவே தாங்கிக் கொள்ளாது. நான் தகப்பனை பத்தி பேசுறேன். நம்முடைய ஆண்டவர் அன்புக்காக ஏங்குகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். இந்த தேர்ட் பர்சன், அன்புக்காக ஏங்குகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். நீங்க வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பாருங்க, புதிய ஏற்பாடு மட்டும் இல்ல பழைய ஏற்பாட்டிலையும் கூட சரி, மனுஷன் கர்த்தரை தேடினது அதிகமா, கர்த்தர் மனுஷனை தேடினது அதிகமான்னு தேடி பாருங்க. பைபிள் கர்த்தர் தான் மனுஷனை தேடி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இல்ல, பழைய ஏற்பாட்டில் பிதாவை கவனிச்சு பாருங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் ஜனங்கள் பாடுபட்டு இருக்கிறாங்க, அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு மோசையை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தர் அவர்களுக்காக எவ்வளவு வைராக்கியமாய் அற்புதங்களை செய்து எகிப்தியர்களை வாதித்து எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்து செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருடைய தூதரானவராகிய இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் எடுத்து படிச்சு படிக்க நேரம் இல்லை, யாத்திராகம் 14 அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. அவரையே சேனையின் அதிபதியாக அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக முன்னால இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தருடைய தூதரானவர் அவர் முன்னால் அனுப்பினார். செங்கடல் பிளக்கும் பொழுது யார் முன்னால் இருந்தது தெரியுமா, இயேசு கிறிஸ்து முன்னால் லீட் பண்ணிட்டு போனார், கர்த்தருடைய தூதரானவர். அப்படி அவர் லீட் பண்ணிட்டு போகும் பொழுது முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோனின் சேனை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்வோனின் சேனை பின்னால வந்தோட ஜனங்கள் பயந்து அலறாங்க, ஐயோ முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் வர முடியல. வேதம் என்ன சொல்லு தெரியுமா, அவர்களுக்கு முன்பாய் நடந்து கொண்டிருந்த கர்த்தருடைய தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்பக்கம் வந்தார். ஜனங்களை பாதுகாக்கிறதற்கு அவங்களை நடத்துகிறதற்கு எவ்வளவு தூரம் கர்த்தர் அக்யூரேட்டா நடத்திட்டு இருந்தார், எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர். வெளியே கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்த பிறகு நடந்தது என்ன? அவ்வளவு நல்ல ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாங்க, பொன் கந்துக்குட்டியை செஞ்சாங்க, அவர்களுக்கு துரோகம் பண்ணி அவருடைய இருதயத்தை உடைச்சாங்க, வேதனைப்படுத்தினாங்க. அதன் பிறகு கர்த்தர் மோசையிட்ட நியாய பிரமாணத்தை கொடுக்கும்போது சொல்றாரு, யாத்திராகம் 25:8 நான் இஸ்ரவேல் புத்திர நடுவில் வாசமாய் இருக்கும்படி எனக்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக கர்த்தர் கேட்டார். மனுஷர்கள் யாருமே கேட்கல, ஆண்டவரே நீர் எங்களோடு இரும் எந்த ஒருத்தன் மனுஷனும் கேட்கல, இன்க்ளூடிங் மோசஸ், எங்களோடு இரும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கல. கர்த்தர் கேட்டார், நான் இஸ்ரவேல் புத்திர நடுவில் வாசமாய் இருக்கும் பொருட்டு எனக்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களா? வேதம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எவ்வளவாய் அவரை நோகடித்தாலும் நோகடித்தாலும் அவர் தொடர்ந்து திரும்ப 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 இந்த ஜனங்களை தேடி 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 வந்தார், அவர்களுக்காய் மனதுருகினார். பைபிள்ல நீங்க இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அவர் மனதுருகினார், மனதுருகினார் அந்த வார்த்தையை படிப்பீங்க. அந்த வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் நிறைய பேருக்கு புரியறது இல்லை. கதறி இருதை உடஞ்சு அழுதிருக்கிறார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகினார், ஐயோ இவன் நடத்தப்படுறதுக்கு ஆள் இல்லையே. ஒருவர் குஷ்ணோகி வந்து நிக்கிறான், மனது உருகி அவனை தொட்டார். யோசிச்சு பாருங்க, குஷ்ணோகி வந்தால் அந்த நாட்களில் என்ன பிரமாணம்? பாளையத்துக்கு புறமே வந்து இருக்கணும், பக்கத்தில் வரக்கூடாது. ஆனால் இவருடைய மனதுருக்கு அவனை போய் தொடுகிறார், அந்த புண்களை தொடுகிறார். உடம்பெல்லாம் குஷ்ணரோகம், எவ்வளவு அன்பு இருந்தால் அவர் அதை செய்வார். போய் மனதுருகி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, தூரத்திலிருந்து சொல்லக்கூடாதா? சொல்லல, தொட்டு அவர் சொல்றார் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர், இவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர், நம்முடைய குறைவுகள் எதையுமே அவர் பார்க்கறது இல்லை. இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டு எப்படி ஒரு விசுவாசியால் தூரமா இருக்க முடியுது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை விட்டு எப்படி தூரமா இருக்க முடியும் தெரியல. இது ஆண்டவரால் தாங்க முடியாத வேதனை, சகித்துக் கொள்ள முடியாத வேதனை. இருக்கிறதுலே அவர் இருதயத்தை உடைக்கிற ஒரு காரியம், அவ்வளவு ஒரு வேதனையான காரியம். கர்த்தரை அறிந்த பின்பு அவரை விட்டு கொஞ்சம் தூரம் வாழ்கிறது என்பது எவ்வளவு நல்ல ஒரு தகப்பனுக்கு செய்கிற மகா பெரிய துரோகம் அது. ஒரு நாள் அவரை விட்டு பிரிந்து வாழ்வது என்பது தாங்க முடியாத ஒரு துரோகம். இந்த மகன் தூரம் போய்விட்டான், தூரம் போயிட்டான், தூரம் போயிட்டான். இவ்வளவு நல்ல தகப்பனை எப்படித்தான் அவளால் பிரிய முடிஞ்சது தெரியல, தூரம் போயிட்டான். நான் சொல்றேன் தேவ பிள்ளைக்கு, ஒரு நாள் கூட உங்கள் தகப்பனை பிரியாதீங்க, ஒரு நாள் கூட அவரை பிரிந்து அவரை கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க, அவர் இருதயத்தை உடைச்சிடாதீங்க, ஒரு நாள் கூட அவரை பிரியாதீங்க, உங்கள் தகப்பனை விட்டு பிரியாதீங்க, தகப்பனை விட்டு மட்டும் பிரிஞ்சிடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் அவரை விட்டு போனால் அவரால் சகிக்க முடியாது, அவரால் தாங்கிக்க முடியாது. அவர் அவ்வளவுதான் நம்மை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். ஒரு நாள் கூட அவரை விட்டு தூரம் போகாதீங்க. அவர் சன்மார்க்கனையும் அப்படித்தான் பார்க்கிறார், துன்மார்க்கனையும் அப்படித்தான் நேசிக்கிறார். இந்த ரெண்டு பிள்ளைகளை பத்தி அவருக்கு தெரியாதா? தெரியும், அவனிடத்துல தான் அவர் அப்படி அன்பு கூறுறார், அவளை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அன்பு கூறு, இந்த ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கூட நீங்க தூரம் போகக்கூடாது. இரண்டாவது தூரம் போனவன் செய்யற காரியம் மறுபடியும் 12:13 வாசிக்கலாம்.
அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி,
இரண்டாவது காரியம் அவன் செய்த காரியம், இளையவன் தகப்பனை நோக்கி,
தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை, எனக்கு தர வேண்டும் என்றான், அந்தபடி
அவன் அவர்களுக்கு
தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்
சில நாளைக்கு பின்பு
இளைய மகன்
எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு
தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
இந்த ரெண்டு வசனத்துல மூன்று தடவை தன் ஆஸ்தின்னு வருது. ஆஸ்தின்ற வார்த்தை மூன்று தடவை வருது. கவனிங்க, தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்ப அடுத்து என்ன செய்யறாங்க, அடுத்த வார்த்தை, அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்க தகப்பன் என்ன செய்யறான்னா, தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 13வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இளையமகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் இங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். 12வது வசனத்திலே இது தகப்பனுடைய ஆஸ்தி, தன் ஆஸ்தியை அவன் பங்கிட்டு கொடுத்தான். 13வது வசனத்திலே இளைய குமாரனை குறித்து சொல்லுகிறது, தன் ஆஸ்தியை இவன் செலவழித்து போட்டான். தகப்பன் கொடுத்தது தன் ஆஸ்தி, அவருடைய ஆஸ்தியை ரெண்டா பிரிச்சு கொடுத்தான். 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இளையகுமாரனை குறித்து சொல்லப்படுகிறது, இவன் தன் ஆஸ்தியை துன்மார்க்கமாய் செலவிட்டான், அழித்து போட்டான். இந்த ஆஸ்தி தகப்பனுடையது, இது இவனுக்கு கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு இது இந்த இளையகுமாரனுக்குரிய ஆஸ்தியாய் மாறிடுச்சு. தகப்பனிடத்தில் இருக்கும்போது தகப்பனுடைய ஆஸ்தி, அதை பிரித்து கொடுத்த பிறகு இது இவனுடைய ஆஸ்தியா மாறிடுச்சு. இவனுடைய ஆஸ்தியா இது மாறிவிட்ட உடனே இதை துன்மார்க்கமாய் செலவு செய்து அழிச்சிட்டான். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னுடைய ஆஸ்தியை நமக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஆஸ்தியை பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். ஆஸ்தி, கர்த்தர் தன்னுடைய ஆஸ்தியை நமக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான நல்ல காரியங்கள் நீங்க சம்பாதிச்சதா? உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க நல்லவர், நீங்க ஒரு திறமைசாலி, நீங்க ரொம்ப கரெக்டா ஒரு காரியத்தை செய்வீங்க, இது நீங்க சம்பாதிச்சதா? இந்த பேர் நீங்க சம்பாதிச்சதா? இவன் ரொம்ப உண்மையுள்ளவன், எதை கரெக்டா செய்வாங்க, இந்த நல்ல பேரை நீங்க சம்பாதிச்சதா? உங்ககிட்ட இருக்கிற உலக பொருள் நீங்க சம்பாதிச்சதா? உங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் நீங்க சம்பாதிச்சதா? உங்கள் வருமானம், பல ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பளம், வருமானம் நீங்க சம்பாதிக்கிறதா? உங்க திறமைக்கு ஏற்ற காரியமாய், உங்க திறமையினால அந்த வேலை பிடிச்சு, உங்க திறமையினால் இப்படி சம்பாதிக்கிறீங்களா? சொல்லவே முடியாது. ஒரே வார்த்தை, உவாகமும் 8:17 சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து, அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள், நமக்கு இருக்கிற நல்ல பேர், சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற நல்ல பேர், நமக்கு இருக்கிற திறமை, நமக்கு இருக்கிற தாளந்து, நம்ம கிட்ட இருக்கிற பணம், நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள், நம்ம கிட்ட இருக்கிற வசதி, நம்ம சொல்றோம் இது ஏன் ஆஸ்திங்கிறோம், ஏன் வீடு, ஏன் பைக், என்னுடைய காரு, என்னுடைய பொருள், என்னுடையது, என் பொருள் என்னுடையது. மகன் சொல்றான், என்ன தன்னுடைய ஆஸ்தி, கரெக்ட் தான், உங்களது ஆஸ்தி தான், ஆனா இது நீங்க சம்பாதிச்சதா? தகப்பன் கொடுத்தது, தகப்பன் கொடுத்தது. தகப்பன் தன்னுடைய ஆஸ்தியை நமக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அவருடைய ஆஸ்தியில வெறும் உலக செல்வங்கள் மட்டுமல்ல, தனக்கு இருக்கிற நல்ல பெயரை நமக்கு கொடுத்திருக்கிறார், தனக்கு இருக்கிற திறமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், தமக்கு இருக்கிற ஞானத்தை நமக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய அறிவை நமக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய பணத்தை நமக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார், தம்முடைய சுகத்தை நமக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார், தம்முடைய சகல காரியத்தின் தகப்பன் நமக்கென்று பிரித்து கொடுத்து விட்டார். வச்சுக்கோ உனக்கு, இது உனக்குன்னு கொடுத்துட்டேன், ஆனா அது உண்மையாது யாருடையது? தகப்பனுடையது. உனக்குன்னு நான் கொடுத்துட்டேன், நீ வச்சுக்கோ உனக்கு தான், இது உனக்கு நான் கொடுத்துட்டேன், ஆனால் அதை நீங்களும் நானும் சம்பாதிச்சது கிடையாது, தகப்பன் தானே சம்பாதிச்சார். இந்த காணியத்தை தகப்பன் சம்பாதிச்சாரு, அவர் சம்பாதிச்சு நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இதை வைத்துக் கொண்டு இஷ்டம் போல ஜீவனம் பண்ணுவது நமக்கு அனுமதி இல்லை. இஷ்டம் போல அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணி தொலைச்சிட்டோம்னா நாளைக்கு பண்ணி மேய்க்கிற நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம். தகப்பன் கொடுத்திருக்கிற எதையும் இஷ்டம் போல செலவு பண்ணக்கூடாது. தகப்பன் கொடுத்த தாளந்துகள், தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல பெயர் இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிறார் நல்ல தகப்பன், என்னுடைய தான் அவனுக்கு தரேன். 12 அவருடைய ஆஸ்தின் சொல்லப்படுகிறது, 13 இவனுடைய ஆஸ்தின் சொல்லப்படுது. அதை கொடுத்துட்டாரு, அவருடைய இதை இவனுக்கு கொடுத்துட்டாரு. நமக்கு நல்ல தகப்பன் அப்படிதான் செஞ்சிருக்கிறார், அவருடைய இதை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த சூழ்நிலையிலே மிஸ்யூஸ் மட்டும் பண்ணாது, மிஸ்யூஸ் பண்ணாது. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்தா இவர் செஞ்சிருக்க மாட்டான். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்தா இப்படி துன்மார்க்கமா இவன் செலவு பண்ணி அடிச்சிருக்க மாட்டான். ஃப்ரீயா தான் வந்துச்சு, அதோட வேல்யூ தெரியல. ரட்சிப்பு ஃப்ரீயா வந்துருச்சு, அதனால அதோட வேல்யூ நமக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து நமக்கு ஃப்ரீயா ரட்சிப்பு கொடுத்தாரு, ஆனா அவர் ஃப்ரீயா அதை சம்பாதிக்கல, தெரியுமா? அந்த ரட்சிப்பை அவர் சுதந்திரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சாரு. டார்ச்சர், 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 வாழ்க்கை அவ்வளவு டார்ச்சர். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லா டார்ச்சர், 33 டார்ச்சர் அவருக்கு. இந்த உலகத்தில் அவர் பிறந்ததிலிருந்து சிலுவை மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் அவர் லைஃப் டார்ச்சர். தேவகுமாரன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஏன் இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷனா வந்து ஒரு குடும்ப சுமையை சுமந்து 30 எதுக்கு தச்சு வேலை செஞ்சு கஷ்டப்படணும்? யோசிச்சு பாருங்க, 30 ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தச்சு வேலை செஞ்சு உடம்ப வருத்தி கொண்டு கஷ்டப்படணும்? அவளுடைய குடும்பத்தை ஏன் சுமக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள வரணும்? நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாது. 3.5 ஊழியம் செஞ்சார், ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு டார்ச்சர். குடும்பத்தில் சொந்த சொந்த தாயும் உடன் பிறந்த தம்பிகள் சொல்றாங்க, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்றாங்க. இவன் மனம் பேதலித்து அடையிறாருனாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சு இவனுக்குன்னு. சொந்த ஊர் ஜனங்கள் இவன் பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. டார்ச்சர், எங்க போனாலும் அவருக்கு டார்ச்சர். வீட்டில் அவரால் இமதி இருக்க முடியல, வீட்டுக்கு போக முடியாது அவரால். தாய் தம்பி கிட்ட போய் ஒரு நாள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுக்க முடியாது அவரால். அதான் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னாரு. வீட்டில் போய் அவரால் ஒரு நாள் நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுக்க முடியாது. அந்த தம்பிக்கு சும்மா விட மாட்டானுங்க, தன் தாய் சும்மா இருக்க விட மாட்டான். டார்ச்சர், வேத பாடங்கள் ஒரு பக்கம் டார்ச்சர், ஒரு பக்கம் பரிசெயர்கள் டார்ச்சர், ஒரு பக்கம் சீஷர்கள் டார்ச்சர், ஒரு பக்கம் குடும்பத்தில் இருக்கிறவங்க டார்ச்சர். வாழ்க்கையே அவருக்கு ஒரே டார்ச்சர் தான், வேதனை, வேதனை, வேதனை. ஒரு நாள் அவர் நிம்மதியாய் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் தன் வாழ்க்கையை செலவழிக்கிறார். எதுக்காக அவர் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? நமக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக, ரட்சிப்பு நமக்கு ஃப்ரீயா கொடுக்கிறதுக்காக அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். ரட்சிப்பை நமக்கு ஃப்ரீயா கொடுக்கிறது, ஃப்ரீயா கிடைச்சதுனால நம்ம அதோட வேல்யூவே தெரியாம ரொம்ப ஈஸியா நம்ம அதை எடுத்துட்டு ரட்சிப்பு. ஃப்ரீயா கிடைச்சதுனால அதை வேல்யூ தெரியும். உண்மையை சொல்றேன், அந்த ரட்சிப்பை நினைக்கும் பொழுது உங்க கண்ணில் கண்ணீர் வரணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் உடையணும். ரட்சிப்பு, ஆஸ்தி கொடுத்த பெரிய ஆஸ்தியிலே, ரொம்ப பெரிய ஆஸ்தி நமக்கு கொடுத்தது என்னன்னா ரட்சிப்பு தான். அவர் கொடுத்த ஆஸ்தியிலே மிகப்பெரிய விசேஷமானது ரட்சிப்பு. அதோடு கூட மற்ற எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இலவசமாக. நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இளையகுமாரன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். மூணாவது 14 வசனத்தில் வாசிக்கலாம்.
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவு பட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பஞ்சிகளை மேய்க்கும்படி அனுப்பினான்.
இந்த 14 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, 20 வசனத்தான் வந்து திருப்பி வந்து சேர்றான். இது ஒரு நீண்ட ஒரு காலம். இந்த நீண்ட ஒரு காலத்தில் ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. இந்த அன்புள்ள தகப்பன் பிள்ளை போயிட்டான், அவனுக்காக ஏங்கிட்டே இருக்கிறான், ஏங்கிட்டே இருக்கிறான். போயிட்டானே பிள்ளை, போயிட்டானே பிள்ளை, போயிட்டானே. ஒரு நீண்ட இடைவெளி. அவன் அங்க இருந்துட்டு, அப்பா நான் இருக்கிறேன் இங்கதான், இந்த ஊர்ல, இந்த நாட்டில் தான் இருக்கிறேன், இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், நான் இங்க கஷ்டப்படுறேன், இந்த இப்படி இருக்கிறேன், அப்பா நான் வந்துடுவேன், எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. அவன் போனவன் போனவன் தான், எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. அந்த ஒரு நீண்ட காலம் எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. பிள்ளை உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானான் கூட தகப்பனுக்கு தெரியாது. இறந்துட்டா கூட சரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிஞ்சிடும். ஆனா ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டு மிஸ் ஆயிட்டாங்கன்ற பாருங்க, கொடுமை அது, கொடுமை. ஒருத்தர் போனாங்க இறந்துட்டாங்கன்னா கூட சரி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், சில நாள் துக்கப்பட்டு விட்டுருவாங்க சரி அவ்வளவுதான். ஆனா மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இருக்கிறானா இல்லையா, வருவானா வரமாட்டானா, இந்த கம்யூனிகேஷன் இல்லாம இருக்குது பாருங்க, பயங்கரமானது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்து முடிச்சுட்டு ஜனங்கள் வரிசையா ஜபிக்க வந்துட்டு இருந்தாங்க. அப்பொழுது என்னிடத்துல ஒரு பெண் தன்னுடைய ஒரு 16 வயசு பையனை கூட்டிக் கொண்டு ஒரு பெண்ணிடத்தில் ஜபிக்க வந்தாங்க. உங்களுக்கு எதுக்காக ஜபிக்கணும்னு கேட்டேன், நீ யாரு எதுக்காக ஜபிக்கணும்னு கேட்டேன். முதலாவது அவங்க யாருன்னு தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. டிஜிஎஸ் தினகரனுடைய மனைவி ஸ்டெல்லா தினகரனுடைய உடன் பிறந்த அண்ணன் மகள். அவங்க ஸ்டெல்லா தினகரனுடைய அண்ணன் மகள், கூட பிறந்த அண்ணனுடைய மகள். அவங்க தன்னுடைய 16 வயசுள்ள ஒரு பையனை கூட்டிக் கொண்டு வந்து எங்கிட்ட ஜபிக்க நின்னாங்க. என்ன சிஸ்டர் எதுக்காக ஜபிக்கணும் சொன்னாங்க. ஒரு காரியம், என்னுடைய கணவர் 16 வருஷத்துக்கு முன்பதாக, இவன் சின்ன பிறந்த குழந்தை, அப்போ 16 வருஷத்துக்கு முன்பதாக வேலை விஷயமாக பெங்களூர் போறேன்னு போனார், திரும்பி வரவே இல்லை. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை கிடையாது, எந்த காரியம் கிடையாது. நல்லா இருந்தவர் வேலை விஷயமா பெங்களூர் போன அனுப்புனாங்க, கம்பெனியில் அனுப்புனாங்கன்னு போனார், திரும்பி வரல. இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல செல்போன் அந்த கம்யூனிகேஷன் கிடையாது. போனார் திரும்பி வரல. அவர் எங்கே ட்ரேஸ் பண்றதுக்கு எந்த சூழ்நிலைகள் அன்னைக்கு எந்த ஃபெசிலிட்டிஸ்ல கிடையாது. எங்க விசாரிச்சாலும் இங்க வரலன்றாங்க, அங்க வரலன்றாங்க, இங்க வரலன்றாங்க. கடந்த 16 வருஷமாக நான் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன். போலீஸ வச்சு எவ்வளவோ பெங்களூர் ஃபுல்லா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் தேடியாச்சு, எந்த க்ளூவும் கிடைக்கல. தமிழ்நாட்டிலையும் தேடியாச்சு, பெங்களூர்ல தேடிச்சு, எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. அவர் கிளம்புறதுதான் தெரியும், அவர் இருக்கிறாரா இறந்துட்டாரா, வருவாரா வரமாட்டாரா, தெரியல. 16 வருஷம் நான் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அவர் பத்திரமாய் வரும்படிக்கு ஜபம் பண்ணுங்க பிரதர். உண்மையிலே சொல்றது கொடுமையான காரியம். அவருடைய கணவர் இறந்துட்டு கூட சரி முடிஞ்சிருச்சு விட்டுருவாங்க. ஆனால் அவர் இருக்கிறாரான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல, வருவாரான்னு தெரியல, வரமாட்டாரான்னு தெரியல, நல்லா இருக்கிறாரான்னு தெரியல, மோசமா இருக்கிறாரான்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. 16 வருஷம் இந்த தகப்பனுடைய நிலைமை அதுதான். இந்த தகப்பனுடைய நிலைமை அதுதான். இவ்வளவு அன்புள்ள தகப்பன் பிள்ளைகிட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னா எவ்வளவு ஒரு தவிச்சிருப்பான். கம்யூனிகேஷனே கிடையாது. இவன் உயிரோடு இருக்கிறானா, செத்துட்டானா, வருவானா, வரமாட்டானா, நல்லா இருக்கிறானா, மோசமா இருக்கிறானா, எதுவுமே கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷனே இல்லை. இந்த கம்யூனிகேஷனே இல்லாம இருக்கிறது தூரம் போனதை விட இன்னும் கொடுமையானது. தூரம் போயிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, இருக்கிறான். ஆனா தூரம் போயிட்டு அவன் என்ன ஆனானே தெரியாம இருக்கிறதுன்றது ரொம்ப டார்ச்சர், அது ரொம்ப கொடுமை. கம்யூனிகேஷன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒன்று சொல்றேன், உங்களுடைய லைஃப்ல இன்னைக்கு விசுவாசிகள் ரெண்டு காரியம் இருக்குது. சிலர் தூரம் போயிடுவாங்க, தூரமே போயிடுவாங்க, அவ்வளவுதான். அது ரொம்ப தவறான காரியம். சிலர் இருக்கிறாங்க கொஞ்சம் பரவாயில்ல, எப்படின்னா வாழ்க்கையில கொஞ்சம் தூரம் போவாங்க, ஆனா கம்யூனிகேஷன் வச்சுட்டு இருப்பாங்க கத்தர்கிட்ட. வாழ்க்கையில தூரம் போனாலும் கம்யூனிகேஷன் கத்தர்கிட்ட வச்சுட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்துருவாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு கம்யூனிகேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறவன் பரவாயில்ல, எப்படினாலும் தகப்பனுக்கு தெரியும். இவன் என்னதான் தப்பு பண்ணாலும் இவன் சர்ச்சுக்கு வரான், இவன் தப்பு பண்ணாலும் பைபிள் படிக்கிறான், இவன் தப்பு பண்ணாலும் ஜெபிக்கிறான், இவன் தப்பு பண்ணாலும் எங்கிட்ட ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கிறான். தகப்பனுக்கு இவன் எப்படி வந்துருவான், தகப்பனுக்கு தெரியும், வந்துருவான். இவன் வாழ்க்கையில தூரமா போயிட்டாலும் எங்கிட்ட ஒரு டச்சோட இருக்கிறான், இவன் எப்படி வந்துருவான், தகப்பனுக்கு தெரியும், ஒரு டச் கிட்ட இருக்குது. சர்ச்சுக்கு வந்துடலாம், ஜெபிச்சிடலாம், கொஞ்சம் பைபிள் படிச்சிடலாம், என்னமோ ஒரு கம்யூனிகேஷன் என் கூட வச்சுட்டு இருக்கிறான், வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான், தகப்பனுக்கு தெரியும். அந்த கம்யூனிகேஷன் பண்ணுற தகப்பனுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் இருக்கும். அந்த கம்யூனிகேஷனே இல்லாம இருக்கிறான் பாருங்க, ரொம்ப 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 டேஞ்சர். நான் சொல்றேன், டெய்லி உங்கள் தகப்பன் இடத்துல உங்க வாழ்க்கையில நிறைய தப்பு இருக்குது, ஆனா டெய்லி உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் இருக்குதா? உங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் டெய்லி இருக்குதா? உங்க வாழ்க்கையில குறைவு இருக்குது தெரியும், கம்யூனிகேஷன் கூடவா கட் பண்ணிக்கிட்டீங்க? நான் கேட்கிறேன், கம்யூனிகேஷன் கூடவா கட் பண்ணிக்கிறீங்க? ஜெப வாழ்க்கை கூட இல்லாம கம்யூனிகேஷன் கூட இல்லாம இருக்கிறதா? அது ரொம்ப ரொம்ப தகப்பன டார்ச்சர் பண்ணும். நான் ஜெபிக்கிறதே இல்லை, பைபிள் படிக்கிறதே இல்லைன்ற நபரை போல கத்தரை வேதனைப்படுத்துற நபர் யாரும் கிடையாது. என் தனி ஜெபமே கிடையாது. தப்பு செஞ்சுட்டு அதுக்கு மனஸ்தாபப்பட்டு அழுதா கூட கத்தர் ஏன் பரவாயில்ல, என் பிள்ளை என்கிட்ட ஒரு தன் வேதனை கம்யூனிகேட் பண்றான், கத்தர் ரெடியா இருக்கும். ஆனா எனக்கு ஜெப வாழ்க்கை இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லைன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் மகா மோசமான, மகா மோசமான. கம்யூனிகேஷனை கட் பண்ணிக்கிறான் பாருங்க கத்தர்கிட்ட, அது மகா மோசமான காரியம். கம்யூனிகேஷன் கட் ஆகக்கூடாது. நான் ஜெபிக்கிறது இல்லை, நான் பைபிள் படிக்கிறது இல்லை, இவனை மாதிரி கத்தரை டார்ச்சர் பண்ற வேதனைப்படுத்துறவன் நோபடிக்கிறவன் யாருமே கிடையாது. கம்யூனிகேஷன் கட் பண்ணக்கூடாது. கம்யூனிகேஷனே இல்லாம இருக்குது. இந்த தகப்பன் எவ்வளவு வேதனை எவ்வளவு இருக்கு தெரியுமா? நான் உண்மையிலேயே அந்த சகோதரி அன்னைக்கு வந்ததுக்கு பிறகுதான் அதோடைய வேதனை அன்னைக்கு நான் உணர்ந்தேன். எவ்வளவு ஒரு கொடுமை அது. உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, வருவாரா வரமாட்டாரா, நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா, ஒண்ணுமே தெரியாது. பிளைண்டான வாழ்க்கை. என்னைக்கு சொல்றேன், கம்யூனிகேஷன் மட்டும் கட் பண்ணாதீங்க, அது ரொம்ப கத்தரை வேதனைப்படுத்தும். அவரை ரொம்ப வேதனைப்படும். கம்யூனிகேஷன் கட் பண்ணக்கூடாது. உங்க வாழ்க்கையில குறைய உருதான் சொல்லுங்க, கத்தர்கிட்ட சொல்லி கிருபை கேளுங்க, கத்தர் கொண்டு வந்துருவார். ஆனா இவன் கம்யூனிகேஷனே இல்லாம வாழ்ந்துருக்கிறான். தகப்பனுடைய இருதயத்தை அவ்வளவு வேதனை பண்ணிக்கிறான். சரி, இப்படிப்பட்டவன் கடைசியில் ஒரு நாள் உணர்ந்தான், வந்து சேர்ந்தான், எப்படியோ வந்து சேர்ந்தான். தகப்பனுக்கு இதை கண்ட உடனே ஒரே சந்தோஷம், ஓடி போனான், கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். இல்லையா, 21வது வசனத்துல பார்க்கலாம்.
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான்.
சரியா ஒரு மனம் திரும்புதல் வந்துருச்சு, உண்மையாகவே தன்னை கமிட் பண்ணிட்டான். இது தகப்பனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அடுத்த பாருங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துற பாருங்க, 22 வாசிப்போம்.
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து
இவனுக்கு உடுத்தி
இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் கொழுத்த கன்றை கொண்டு வந்து
அடியுங்கள்.
நாம் புசித்து
சந்தோஷமாயிருப்போம்.
என் குமாரனாகிய இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான்
என்றான்.
அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.
இப்பதான் சந்தோஷப்பட தொடங்கினாங்கப்பா, இப்பதான் தொடங்கினாங்க. அப்புறம் பாருங்க அடுத்தது,
மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார் அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
24வது வசனத்தின் கடைசி பகுதியும் 28வது வசனத்தின் கடைசி பகுதியும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினாங்க. இப்பதான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் அப்படி துள்ளி விட்டுச்சு. சந்தோஷப்பட தொடங்கினாங்க. தொடங்கணும்னு அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. இப்பதான் சந்தோஷப்பட தொடங்கினாங்களாம். தொடங்கின உடனே மூத்த வந்து நின்னுட்டான். என்ன, வீட்டில் ஒரே ஃபங்க்ஷன். இளையகுமன் தம்பி வந்துட்டாரு. அவருக்காக கொடுத்த கன்று அடிக்கிறாங்க, அவருக்காக எல்லாம் நடக்குது. இவனுக்கு வந்தது கோபம், நான் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன், வெளியில போறான், வாசல்ல வந்தவன் வெளியில போறான். தகப்பன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி நேசிக்கிற நல்ல உள்ளம் கொண்ட தகப்பன். இப்பதான் இளையகுமன் வந்துட்டான்னு சந்தோஷப்பட தொடங்கின உடனே அடுத்தவன் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்தவன் சொல்றான், நான் உள்ள வர முடியாது. இவன் சும்மா கூப்பிடல, அவனை போய் வருந்தி அழைச்சான். நான் கெஞ்சினாப்பா, தயவு செய்து வாப்பா, போகாதப்பா, தம்பி நல்லபடியா வந்துட்டான்ப்பா, வாப்பா வாப்பா, தயவு செய்து வாப்பா, தயவு செய்து உள்ள வாப்பா. மூத்தவன்கிட்ட போய் தகப்பன் கெஞ்சறான். மூத்தவன் அதுக்கு கொஞ்சம் கூட அந்த தகப்பன் வந்து கெஞ்சனாரே, கொஞ்சமா அது இறங்கினான் பாருங்க, இறங்கவே இல்லை. அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலம் நமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உங்களுடைய கற்பனைகளை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை, சண்டை போட்டு நினைக்கிறான். தகப்பனுக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட தொடங்கின உடனே அடுத்த ஆரம்பிச்சுட்டான் பிரச்சனையே. தகப்பனை டார்ச்சர் பண்றாங்க. ஒருத்தன் வந்தான், அவர் சந்தோஷப்பட நினைக்கிறாரு, அடுத்தவன் வெளியில போறான். இந்த தகப்பனுடைய சந்தோஷம் எல்லாம் எதுல, காணாமல் போனான் திரும்பி வந்துட்டான், மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பி வந்தான். நம்ம சந்தோஷப்பட வேண்டுமே. தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஆத்மா பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வருகிறது என்றால் தகப்பனுடைய இருதயம் சந்தோஷப்பட தொடங்குகிறது. தொடங்குது, ஐயோ வந்துட்டானே வந்துட்டானே. ஆனா இன்னொருத்தன் உருக்கிட்டு வெளியில போறான், நான் போறேன், அவனுக்கு இப்படி செய்யறீரா, நான் எவ்வளவு நல்லவன், உருக்கிட்டு வெளியில போறேன். தகப்பனுக்கு இதுவும் வேதனை அதுவும் வேதனை. கெஞ்சனாம், போகாதப்பா போகாதப்பா கெஞ்சனாம். ஆனாலும் அவன் இறங்கின மாதிரி தெரியல. இந்த ஓமை முடியும் போது பாருங்க, 31 வசனத்துக்கு பிறகு, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னிடத்து என்னோடு இருக்கிறாய், என்னுடைய எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, உன் சகோதரனாக இவனோ மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான்னு முடிஞ்சிருச்சு. அவன் வந்தான்னு முடியல. இந்த தகப்பனுடைய இருதயம் ஆத்தும பாரத்தினால் நிறைந்திருக்கிறது. ஐயோ இந்த ஆத்துமா தொலைஞ்சது, திரும்பி வந்துருச்சே, போச்சு நினைச்சோம் ஆனா திரும்பி வந்துருச்சே, இவன் அழிஞ்சான் நினைச்சோம் ஆனா திரும்பி வந்துட்டானே, இவன் திரும்பி வரமாட்டானே நம்பிக்கலாம் இருந்தேன் ஆனால் வந்துட்டானே. அந்த தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு ஆத்மாவை குறித்து. ஆனால் மூத்தவனோ ஆத்மாவை குறித்து கரிசனை இல்லாமல் இவன் அதை கொஞ்சம் கூட தகப்பனுடைய ஆத்ம பாரத்தில் அவன் பங்குதல்ல, கரிசனை இல்லாமல் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொல்றேன், தகப்பனுடைய இருதயத்தை புரியணும். ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் நம்முடைய தகப்பனை போல நம்ம இருக்கணும். தகப்பன் ஆத்ம பாரம் உள்ளவராய் இருக்கும் பொழுது ஆத்மாக்களை குறித்து கரிசனையே இல்லாதிருக்கிற ஒரு நபர் இந்த மூத்த குமாரனை போல தகப்பனை வேதனைப்படுத்துகிற நபர். இவனும் தாம் பங்குக்கு தகப்பனை வேதனைப்படுத்திட்டான். இளைய குமாரன் தான் தகப்பனை வேதனைப்படுத்தலான்னு கிடையாது, இவனும் தாம் பங்குக்கு தகப்பனை வேதனைப்படுத்திட்டான். ஆத்ம பாரம் இல்லாத ஒரு மகன், ஒரு பிள்ளை, ஒரு கர்த்தருடைய பிள்ளை தகப்பனை வேதனைப்படுத்துகிறோம். ஆத்ம பாரம் இல்லாமல் இருக்கிற எந்த ஒரு பிள்ளையும் தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறோம் என்பதை மறக்கக்கூடாது. ஆத்ம பாரம் உள்ள தகப்பனுக்கு ஆத்ம பாரம் இல்லாத பிள்ளை மன உளைச்சலை தான் தருவான். புரியுதா? அவருக்கு மன உளைச்சலை தான் தருவான். ஆத்ம பாரம் உள்ள தகப்பன், ஐயோ இவன் போன வந்துட்டானே சந்தோஷப்படுறான், ஆனா இவனுக்கு அது வருத்தமாயிடுச்சு, வருத்தமாயிடுச்சு. காரணம், இவனுக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை, ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இல்லை. ஒரு ஆத்துமா மறுபடியும் கர்த்தருக்குள்ள வந்துச்சு, அந்த அன்பு இல்லை. இவனுடைய கவனம் எல்லாம் எங்க தாம் பணத்தில் இவன் ஷேர் வாங்கிட போறான்னு பயந்துருப்பான் நினைக்கிறேன். கவனிக்கணும், ஆத்தும பாரம் இல்லாத நல்ல விசுவாசி கூட கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறவர்கள் தான். இதை நான் சொல்ல வரேன். இவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப சன்மார்க்கன், தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தகப்பனுடைய வேலையெல்லாம் செய்வான், வீட்டோட இருப்பான், ரொம்ப நல்லவன். ஆனால் ஆத்ம பாரம் இல்லாத ஒரு நல்ல விசுவாசி கூட தகப்பனை வசனப்படுத்துகிறவள் என்பதை மறந்து போகக்கூடாது. அதுதான் இங்க காரியம். ஆத்ம பாரம் இல்லாத சன்மார்க்கன், ரொம்ப நல்லவனா இருக்கலாம் நம்ம, தகப்பனை வேதனைப்படுத்துகிற நபர்களாக. அதனால் இந்த 4 காரியங்களை இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். தகப்பனை, நம்முடைய தகப்பனை நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அந்த தகப்பனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாடணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற. ஜெபிக்கலாம். சூப்பர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓமையிலே நாம் 3வது நபராக நாம் நினைக்கிறோம். இந்த தகப்பன், இந்த தகப்பனை நம்ம என்னைக்குமே கவனிக்கிறது, இளைய குமாரனை கவனிக்கிறோம், மூத்த குமாரனை கவனிக்கிறோம், ஆனால் தகப்பன் அவனை நம்ம நினைச்சு பார்க்கறதில்ல. கர்த்தருடைய பிள்ளையே, உங்க தகப்பனை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? உங்க தகப்பனை கொஞ்சம் நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? உங்க தகப்பன் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் நினைச்சு பாக்குறீங்களா? இளைய குமாரன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். தேவ பிள்ளையே, நீங்க தூரமா போகணும்னு நினைச்சா, கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் இடைவெளி அதிகரிச்சதுனா, கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. தகப்பனை விட்டு தூரம் போகாதீங்க, தகப்பனை விட்டு தூரம் போகாதீங்க. அது அவரை தாங்க முடியாது. தகப்பன் என்னைக்குமே நீங்க அவரோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. தம்முடைய பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நல்ல தகப்பன் அவர். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உங்களை சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமோ நான் மனமாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று என்று கர்த்தர் சொன்னார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உங்களை சேர்த்துக் கொள்ள எத்தனை தரமோ நான் மனமாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று. தேவ பிள்ளையே, தகப்பனை விட்டு தூரம் போயிடாதீங்க. இரண்டாவது, இவன் தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு இவன் தன் ஆஸ்தி என்று சொல்லி அதை முற்றிலும் செலவழிச்சிட்டான். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள், அதுல ஸ்பெஷலா ஆஸ்தியிலேயே ஸ்பெஷல் த பெஸ்ட் உங்கள் ரட்சிப்பு, இதெல்லாத்தையும் தகப்பன் கிட்ட வாங்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணியாகும். தகப்பன் கொடுத்திருக்கிறதான ரட்சிப்பை மிஸ்யூஸ் பண்ணாதே. இது உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சதுனால நமக்கு வேல்யூ தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து 33 வருஷம் டார்ச்சர் வாழ்க்கையில அதை உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்திருக்கிறார். அது ஈஸியா கிடைக்கல, ஈஸியா நமக்கு கிடைச்சது, ஆனா ஈஸியா அது சம்பாதிக்கப்படல். அது தகப்பனுடைய ஆஸ்தி, நம்ம சம்பாதிச்சதல்ல, தகப்பன் இலவசமாய் கொடுத்தது. அதை இஷ்டம் போல செலவழிக்க நமக்கு அனுமதி இல்லை. உங்க கையில கர்த்தர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், சகல வசதிகளை கொடுத்திருக்கிறார். உங்க மனம் போல போக்கிலே அதை யூஸ் பண்ணி அழித்து போடுகிறதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்க சம்பாதிச்சதல்ல, அது கர்த்தர் கொடுத்தது. அது கர்த்தருக்கு மகிமையாய் நீங்க வைக்கணும். தகப்பன் கொடுத்தது, அதை இஷ்டம் போன மனம் போன போக்கிலே நாம் அதை கொண்டு போகக்கூடாது. மூணாவது, அவன் தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் ஓடிப்பை பிடிச்சான். இந்த தகப்பனுக்கும் அவனுக்கும் நடுவிலே நீண்ட காலம் கம்யூனிகேஷனே கிடையாது, கம்யூனிகேஷனே இல்லை. இன்னைக்கு சொல்றவங்க வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்குது. உங்க ஆஸ்தியை நீங்க இழந்துட்டீங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துட்டீங்க, ஆனா கொஞ்சம் கூட கம்யூனிகேஷன் இழந்துடாதீங்க. சிலர் ஜபிக்கிறதே இல்லை, பைபிள் படிக்கிறதே இல்லை, ஜபிக்கிறதே இல்லை, கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கிறீங்க. கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை. நினைச்சா சர்ச்சுக்கு வர்றது, நினைச்சா சர்ச்சுக்கு வராம இருந்துக்கிறது. கம்யூனிகேஷன் சுலபமா கட் பண்ணிக்கிறது, கம்யூனிகேஷன் சுலபமா கட் பண்ணிக்கிறது. கம்யூனிகேஷனை கட் பண்ணாது எவ்வளவு வேதனை தெரியுமா? கம்யூனிகேஷனை கட் பண்ணாது. உங்ககிட்ட குறைவு இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து அப்பாட்ட சொன்னீங்கன்னா அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். கம்யூனிகேஷனை கட் பண்ணிக்காதீங்க. நீ கம்யூனிகேஷனே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அது தகப்பனை எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? இருக்கிறானா இல்லையா, வந்தானா வருவானா வரமாட்டானா, அது வேதனைக்குரிய காலி. கடைசியாக அவன் வந்தான், ஒரு வழியா வந்தான். தகப்பன் சந்தோஷப்பட தொடங்கின உடனே அடுத்த ஆரம்பிச்சுட்டான் பிரச்சனையே. அவனை எப்படி உள்ள சேர்த்தீங்க? அவனை எப்படி அவனுக்காக இதுல பண்டிகை கொண்டாடுறீங்க? நான் இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் உண்மையா இருந்தோம், எனக்கு ஒண்ணும் செய்யல, இவனுக்காக பண்டிகை கொண்டாடுறீங்களோ? கோபத்தோட அவன் வெளியே போயிட்டான். இவன் பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு பார்த்தா அடுத்தவன் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டான். தகப்பனுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, தகப்பனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. தகப்பனுடைய இருதயம் தவிக்கிறது, அவனை வருந்தி அழைக்கிறான், போயிடாதப்பா வந்துருப்பா, தயவு செய்து நீ வந்துருப்பா, தயவு செய்து நீ வந்து, நீ ரொம்ப நல்லவன், ஆனா தயவு செய்து வந்து ஒன்னு சொல்ற, நீங்க ரொம்ப நல்ல மனுஷன்தான், நீங்க ரொம்ப நல்லவங்க தான் நீங்க, ஆனா ஆத்மாவை குறித்த கரிசனம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தகப்பனுடைய இருதயத்தை நோகடிக்கிற ஒரு பிள்ளை. ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனை இல்லைன்னா நம்ம தகப்பனுடைய இருதயத்தை நோகடிக்கிற பிள்ளை என்பதை மறந்து போகக்கூடாது. அவனும் தம் பங்குக்கு தகப்பனுடைய இருதயத்தை நோகடிச்சுட்டான். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோம், கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த ரெண்டு குமாரர்களை போல நான் இருக்க மாட்டாண்டவரு, அதை சொல்லுங்க. இந்த ரெண்டு குமாரர்களை போலவும் நான் இருக்க மாட்டேன், உங்க இருதயத்தை நான் வசனப்படுத்த மாட்டேன். இந்த ரெண்டு குமாரர்களை போலவும் நான் வாழக்கூடாது அப்பா, இந்த ரெண்டு பேர் மாதிரி நான் இருக்கக்கூடாது, இந்த ரெண்டு பேர் மாதிரி நான் இருக்கக்கூடாது. இதுல யார் நல்லவன் யார் கெட்டவன்றதுல இந்த ரெண்டு பேருமே கெட்டவன்க தான், இந்த ரெண்டு பேர் மாதிரி நான் இருக்கக்கூடாது, இந்த ரெண்டு பேர் மாதிரி நான் வாழ்ந்துடக்கூடாது அப்பா, என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்கும், இந்த ரெண்டு பேர் மாரி நான் வாழ்ந்துடக்கூடாது. உங்க இருதயத்தை புரிந்து, உங்கள் பாரத்தை அறிந்து, உங்க அன்பை அறிந்து, உங்களுடைய அன்புக்கு நான் அடிபணிந்து உங்களோடு கூட எப்போது நான் இருக்கணும், தெய்வ நான் உங்களோடு நான் இருக்கணும், ஒவ்வொரு நாளிலும் நான் உங்களோடு இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷம் நான் உங்களோடு நான் இருக்கணும், உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் வெளியில போயிடக்கூடாது, நான் தூரத்துக்கு போயிடக்கூடாது, நான் தூரமா போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற எதையும் நான் விரயம் பண்ணிடக்கூடாது, என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாது, எனக்கு கொடுத்த ஆஸ்திகளை நான் விரயம் பண்ணக்கூடாது, உமக்கு நான் பயன்படுத்தணும். நான் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் உங்களோடு கம்யூனிகேஷன் வச்சுட்டே இருப்பேன், நான் நடந்தாலும் படுத்தாலும் பிரயாணம் பண்ணினாலும் என் இருதயத்தில் உங்களோடு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே நான் இருப்பேன், கம்யூனிகேஷனை கட் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையில் சில குறைவுகள் வந்தாலும் உமோடு இருக்கிற தொடர்பை மட்டும் நான் துண்டிச்சுக்க மாட்டேன்பா, என் வாழ்க்கையில் சில குறைவுகள் வந்தாலும் உங்களை விட்டு மட்டும் நான் வெளியில போயிட மாட்டேன், தூரம் போயிட மாட்டேன், உங்களோடு இருக்க தொடர்பை மட்டும் நான் துண்டிச்சுக்க மாட்டேன். என் குறைவுகளை சரிப்படுத்துகிறவர் நீங்க தானே, நான் வேற எங்க போய் என்னை சரிப்படுத்த முடியும், என் குறைவை நான் வேற எங்க போய் நான் சரிப்படுத்த முடியும், உங்ககிட்ட தானே நான் வந்தாகணும். என்னிடத்துல குறைவுகள் வந்தாலும் நான் உங்களை விட்டு நான் தூரம் போக மாட்டேன், கம்யூனிகேஷனை மட்டும் கட் பண்ணவே மாட்டேன், உங்களோடு இருக்க தொடர்பை மட்டும் நான் துண்டித்துக் கொள்ளவே மாட்டேன்பா. நாலாவது ஆண்டவரே, நான் இந்த மூத்த குமாரனை போல இருக்க மாட்டேன். நீ ஆத்துமாக்களின் மேல் எவ்வளவு பாரம் உள்ளவரா இருக்கிறீங்க, நான் பாரம் இல்லாமல் இவனை போல நான் நடந்து கொள்ள மாட்டேன். ஒரு ஆத்மா திரும்பி வரும்பொழுது நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, நான் உங்களோடு கூட நான் சந்தோஷப்படுகிறவன் இருப்பனே தவிர கோபப்பட மாட்டேன். ஆத்தும பாரத்தோடு நான் நிறைஞ்சு வாழுவேன், நான் ஆத்தும பாரத்தோடு நான் நிறைஞ்சு வாழுவேன். ஆத்தும பாரம் இல்லாமல் நான் உங்கள் இருதயத்தை நோகடிக்க மாட்டேன்பா. இந்த மூத்த குமாரனை போல நான் இருக்கக்கூடாது. நான் ஆத்தும ஆதாயம் செய்கிறேன், ஆத்துமாக்களை குறித்த பாரம் உள்ள ஒரு நபராய் நான் வாழணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ளங்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த காலை நேரத்திலும் தகப்பனே, உம்மை குறித்து சிந்திக்க பல நேரத்தில் நாங்கள் மறந்து விடுகிறோம், ஆனால் இந்த ஓமையில் உம்மை பார்க்கும் பொழுது நீங்க எவ்வளவு மேன்மையுள்ள ஆண்டவர், உங்கள் இருதயத்தை நாங்கள் எப்படியெல்லாம் விசனப்படுத்தி விடுகிறோம் என்கிறதை எங்களுக்கு படம் பிடிச்சு காமிச்சீங்க. நாங்கள் இது ரெண்டு பேருமே அறியும் இல்லாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களை சந்தோஷப்படுத்துகிற நல்ல பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உம்மிடத்திலே சாட்சி பெறுகிறவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், நீங்க மகிமைப்படுங்க, எங்க வாழ்க்கையில மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.